SBS தமிழ்.
மை ப்ளூ ஸ்கை என்ற அமைப்பை சார்ந்த கிரேஸ் தங்கசாமி அவர்களை இன்று சந்திக்கிறோம்.
Thank you for having me.
முதலில் அவரது பின்னணி என்ன என்று கேட்டோம்.
Yes, when I work for an organization called Anti-Slavery Australia.
நான் Anti-Slavery Australia என்ற அமைப்பில் பணியாற்றுகின்றேன். இது சிட்னியில் உள்ள UTS பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையின் ஒரு அங்கமாக இயங்குகிறது. 10 வருடங்களுக்கு மேலாக அடிமையாக்கப்பட்ட ஆண்கள் பெண்கள் என்று பலருக்கும் சட்ட உதவி செய்து வருகிறோம். அதில் நான் கடமையாற்றும் மை ப்ளூ ஸ்கை என்ற அமைப்பு திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தப்படுபவர்களுக்கு உதவி செய்கிறது.
Referral assistance to people who are at risk of or in what we would call forced marriages.
கட்டாய திருமணம் ஆஸ்திரேலியாவில் பெரிய பிரச்சனையா என்று கேட்டதற்கு
It's actually an emerging issue, not because it is in a
கட்டாய திருமணங்களுக்கு எதிராக 2013 தான் சட்டம் கொண்டு வரப்பட்டதால் அதற்கு பின்னர் தான் கட்டாய திருமணங்கள் சட்டத்தின் பார்வைக்கு கொண்டு வரப்படுகிறது. கட்டாய திருமணம் என்று நாம் சொல்வது திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் இருவரில் ஒருவர் முழு மனதுடன் ஒத்துக்கொள்ளாமல் கட்டாயப்படுத்தப்பட்டு அல்லது பயமுறுத்தப்பட்டு திருமணம் செய்ய வற்புறுத்தப்படுவது அல்லது திருமணம் என்றால் என்ன என்றே தெரியாத ஒருவர், உதாரணமாக மிக குறைந்த வயதுடைய அல்லது மனத்திறன் அதிகம் இல்லாத ஒருவர் திருமணம் செய்ய வைக்கப்படுவதைத்தான் நாம் இங்கே கருத்தில் கொள்கிறோம்.
What is happening when the ceremony actually takes place?
இதில் கலாச்சாரத்தின் பங்கு என்னவாக இருக்கும் என்று கிரேஸ் அவர்களிடம் கேட்டோம்.
A lot of our clients feel that the coercion or the threats, the deception.
குடும்பத்தின் மானத்தை காக்க வேண்டும் என்ற போர்வையில் தான் இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. கலாச்சாரம் என்பது ஒரு காரணியாக பாவிக்கப்படுகிறது. இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் பல்வேறு கலாச்சார பின்னணி கொண்டவர்களும் திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். 24 நாடுகளிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் எம்மிடம் சேவை பெறுகிறார்கள். பல்வேறு மொழி பேசுகிறார்கள். உதாரணமாக சீனாவின் மீகாங் பகுதி பெண்கள் சீனாவின் மற்ற பகுதிகளில், அதாவது பெண்கள் அதிகம் இல்லாத இடங்களில் திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். மேற்கு ஆப்பிரிக்காவில் பெண்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு திருமணம் செய்து வைக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவர்களது பெண் உறுப்புகள் சிதைக்கப்படுகின்றன. சிறு வயதிலே பெண்களுக்கு இது ஒரு சடங்காக செய்யப்படுகிறது.
Genital cutting or mutilation and can be seen as a sort of rite of passage that a girl must pass through at a very young age.
இப்படியான சடங்குகள் ஆஸ்திரேலியாவிலும் நடக்கிறதா என்று கேட்டோம்.
We found that generally, even though it's difficult to kind of nail down the issue at the moment because there's no really systematic research that's been done.
இது குறித்து முழுமையான ஆராய்ச்சி ஆஸ்திரேலியாவில் நடத்தப்படாததால் சரியான தரவுகள் இல்லை என்றாலும் குடிவந்தவர்களிடையே தான் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. குடிவந்த இரண்டாம் சந்ததியினர் சமூகத்துடன் ஒத்து வாழ்வதற்கு இப்படியான சடங்குகளும் திருமணங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. அது மட்டுமல்ல, உறவினர் ஒருவரை அவர்களது நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு வரவழைக்க, அது உறவினர் ஒருவராக இருக்கலாம் அல்லது அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஒருவரை அவர்களது நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு வரவழைக்க தமது சிறார்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். எங்கே சிக்கல் வருகிறது என்றால், இப்படி திருமணம் செய்து வைக்கப்படுபவர் மேற்படிப்பு படிக்கவோ அல்லது வேறு ஒருவரை திருமணம் செய்ய விரும்புவதாகவோ இருக்கலாம். கடந்த வருடம் ஆஸ்திரேலிய காவல்துறை, அதாவது AFP, கட்டாய திருமணங்கள் குறித்து 60க்கும் மேற்பட்ட புகார்களை பதிவு செய்துள்ளது. ஆனால் அதைவிட அதிகமானவர்கள் கட்டாய திருமணங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். 2013 11 புகார்கள் தான் பதியப்பட்டது. இந்த எண்ணிக்கை படிப்படியாக கூடி வருகின்றது. 2014 33, அதற்கு அடுத்த வருடம் 69 புகார்கள்.
Has steadily grown since 2013, where there was 11 cases reported. Then it went up to 33 the next financial year. Then it went up as high as 69.
இது அதிவேக வளர்ச்சி. கட்டாய திருமணங்கள் சட்டத்தில் குற்றமாக்கப்பட்டதால் தான் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா என்று கேட்டதற்கு,
Well, we would like to think that perhaps awareness that it is a crime is growing.
ஆமாம், அது ஒரு காரணி என்று நாங்கள் நினைக்கிறோம். அதேவேளை இது குறித்த விழிப்புணர்வும் அதிகரித்து வருவது முக்கிய காரணம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என நாங்கள் நினைக்கவில்லை. சமூகங்கள் இது குறித்த விழிப்புணர்வு பெறும்போது கட்டாய திருமணங்களின் எண்ணிக்கையும் குறையும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
Push someone into a marriage is actually something that is not legal here in Australia.
SBS தமிழ், நமது மொழியில் நமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் கட்டாய திருமணங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் மை ப்ளூ ஸ்கை என்ற அமைப்பின் கிரேஸ் தங்கசாமி. மை ப்ளூ ஸ்கை என்ற அமைப்பை மக்கள் எப்படி அணுகுகிறார்கள், அவர்கள் வழங்கும் சேவைகளை பற்றி மக்களுக்கு எப்படி தெரிய வருகிறது என்று கேட்டதற்கு,
So we have a website called mybluesky.org.au and that offers people three ways
அதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அதற்கான வழிகளை எமது இணையதளத்தில் பார்க்கலாம். எமது தொலைபேசி எண்ணில் அழைத்து எம்மோடு பேசலாம். எமக்கு குறுஞ்செய்தி அதாவது SMS அனுப்பலாம், மின்னஞ்சல் அனுப்பலாம், அல்லது எமது இணையதளத்திலேயே பாதுகாப்பான தனிப்பட்ட தொடர்பு மேற்கொள்ள வழி செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். அந்த தொடர்பு மிகவும் பாதுகாப்பானது, மற்றவர்கள் எவருக்கும் தெரிய வராது.
Communicate through the site with you and no notifications go to any other device that you might have or account.
அதிகமானவர்கள் மை ப்ளூ ஸ்கை என்ற அமைப்பை நேரடியாக தொடர்பு கொள்கிறார்களா அல்லது AFP ஆஸ்திரேலிய காவல்துறையை அணுகுகிறார்களா என்று கேட்டதற்கு,
Last year, for example, in 2017,
கடந்த வருடம் எமது சட்டக்குழுவிடம் 48 முறைப்பாடுகள் பதியப்பட்டன. எமது சேவையை பற்றி பொதுமக்கள் மட்டுமல்ல பாதிக்கப்பட்டவர்களும் தொடர்பு கொள்கிறார்கள். இது குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வருவதால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றுதான்
நினைக்கிறேன்.
யார் என்று பெயர் குறிப்பிடாமல், எந்த நாட்டை சேர்ந்தவர் என்றும் சொல்லாமல், அவர் எதிர்கொண்ட மிக மோசமான சூழ்நிலை என்ன என்று கிரேஸ் தங்கசாமியிடம் கேட்டோம்.
I guess one of the cases that plays on my mind is a case that I had experience with in my first week when I started.
நான் இங்கு வேலை பார்க்க ஆரம்பித்த வேளை எம்மை ஒரு இளம்பெண் தொடர்பு கொண்டார். 18 வயதான அவர், வேறொரு நாட்டிலிருந்து இங்கு குடியேறியவர். அவரது குடும்பத்தினர் அவருக்கு சொந்தத்தில் ஒரு மாப்பிள்ளை பார்த்திருந்தார்கள். அந்த பையனுடன் தொலைபேசி வழியாக பேச வைத்து அவரை திருமணம் செய்ய ஒழுங்கு செய்தார்கள். ஆனால் அந்த பெண் மேற்படிப்பு படிக்க விரும்பினாள். அதனால் எம்மை முதலில் அவள் தொடர்பு கொண்டாள். ஆனால் அவளது சமூகத்தில் இன்னும் ஒரு பெண் பெற்றோர் பார்த்து வைத்த பையனை திருமணம் செய்யாததால் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டாள். அந்த பெண்ணை உதாரணம் காட்டி குடும்பத்தினர் இவளை பயமுறுத்த ஆரம்பித்ததும் இந்த பெண் எம்முடன் தொடர்புகளை துண்டித்து விட்டாள். ஒருவாறாக அவளோடு தொடர்பு கொண்டு பேசிய போது, தனக்கு விருப்பமில்லாவிட்டாலும், தனக்கு மேற்படிப்பு படிக்க விருப்பம் இருந்த போதிலும், சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட விருப்பமில்லாத காரணத்தால் பெற்றோரின் விருப்பப்படி திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சொல்லிவிட்டாள். ஆஸ்திரேலிய சட்டத்தில் இவளை போன்றவர்களின் விருப்பத்திற்கேற்ப நடக்க வழியிருந்தாலும் குடும்ப சூழலை மீறி செயற்படுவது மிகவும் கடினமான விடயம்.
But how to navigate the community, navigate the family relationships and the fallout afterwards is always going to be difficult.
சரி, வெற்றியில் முடிந்த ஒரு கதையை உம்முடம் பகிருமாறு கிரேஸ் தங்கசாமியிடம் கேட்டோம்.
Well, we've got a lovely one that Jennifer, my director, was involved in about Selma, and that's not her real name, but she was from West Africa and told that she was going to go on
Selma a trip. Selma என்ற ஒரு பெண், அது அவளுடைய உண்மை பெயர் இல்லை. மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு குடும்பத்தோடு குடி வந்திருந்த அவளை விடுமுறைக்கு அழைத்து செல்வதாக அவளது பெற்றோர் சொந்த நாட்டுக்கு அழைத்து சென்று அங்கே திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்திருந்தார்கள். சல்மா அம்மை இணையதள வழியாக தொடர்பு கொண்டதால் அவளை நாம் பாதுகாப்பாக ஆஸ்திரேலியா திரும்ப வழி செய்தோம். இப்பொழுது சல்மா தனது மேற்கல்வியை தொடர்கிறாள். அவளது பெற்றோர் தமது நடத்தைக்காக அவளிடம் மன்னிப்பு
கேட்டிருக்கிறார்கள்.
இதை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் மை ப்ளூ ஸ்கை என்ற அமைப்பையோ கிரேஸ் தங்கசாமியையோ தொடர்பு கொள்ள விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டோம்.
So if you go to the website mybluesky.org.au, you'll see there's actually a Tamil section on the home screen first page if you would like to read. There's also a Facebook account under mybluesky.
mybluesky.org.au என்ற நமது இணையதளத்திற்கு சென்றால் எம்மை தொடர்பு கொள்ள தேவையான சகல வழிகளும் அங்கே தரப்பட்டிருக்கின்றன. தமிழிலேயே ஒரு தனி பக்கம் இருக்கிறது. தனிப்பட்டவர்கள் மட்டுமல்ல, சமூக அமைப்புகளும் நம்மை தொடர்பு கொண்டால் நாம் அவர்களோடு இணைந்து செயற்படவும் வகைகள் இருக்கின்றன.
And help guide people's understanding about what they might need to do and any safety planning that might need to come out of that as well.
எமது நிலைய கலையகம் வரை வந்து அவர்களது செயற்பாடுகள் குறித்து எம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிகள் கூறி கிரேஸ் தங்கசாமியை SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்தி விடைபெற்றோம்.
Thank you so much. It was such a pleasure to be here.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil